புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். வாரந்தோறும் திங்கட்கிழமை பார்வைத்திறன் குறையுடையோருக்கான சிறப்பு வானொலி நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர் திரு ப. வடிவேலன் அவர்கள் வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 22 பார்வைத்திறன் குறையுடைய மாணவர்களை வழிநடத்தும் முறைகள் குறித்து வழங்கும் உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வடிவேலன், தலைமையாசிரியர், பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி புதுக்கோட்டை. இந்த நிகழ்ச்சி வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 22. வழிகாட்டும் வெளிச்சம் இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை 4 மணிக்கு வெளியிடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பார்வைத்திறன் குறையுடைய பள்ளிப்பருவ மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் இவர்களுக்கான தொழில்நுட்பம் சார்ந்த தகவல்கள், பள்ளி நிர்வாகம் சம்பந்தமான தகவல்களையும் பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சியாகும். பார்வைத்திறன் குறையுடைய ஒரு மாணவனை பார்வையற்றோர் பள்ளியில் படிக்க வைக்கிறதுனாலையும் பார்வை உள்ளவர்களோடு இணைந்து படிக்க வைக்கிறதுனாலையும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான தீமைகள் இருக்குது, எது மாதிரி மாணவர்கள் வளர்ச்சி அடைவாங்க என்பதை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். அனைத்து விதமான பள்ளிப்பருவ மாணவர்களுக்கும் பார்வை உள்ளவர்களுக்கும் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்குமே நம்பிக்கை என்ற மிகப்பெரிய ஆயுதம் அவர்களோடு இருந்தால்தான் அந்த சமுதாயத்தில் மாணவர்கள் பழகி அவர்களுக்கான அறிவையும் அவர்களுக்கான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் பார்வை உள்ளவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் சேர்ந்து படிக்கும் பொழுது நிறைய நடைமுறை சிக்கல்கள் மாணவர்கள் எதிர்கொள்வாங்க. அந்த சிக்கல்களை பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு வகுப்பில் 60க்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட மாணவனை அல்ல 2 மாணவன் 3 மாணவன் படிக்கிறான் என்றால் அவனுக்காக இண்டிவிஜுவலாக, அதாவது தனிப்பட்ட கவனம் செலுத்துவதற்கு ஆசிரியர்களால் முடியவே முடியாது. என்னால் முடியும் என்று நினைக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட 1 வாரம் அல்லது 2 வாரத்திற்கு மேலே அவனுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க, ஆவரேஜான மாணவர்கள் இருப்பாங்க, படிப்பில் கவனம் குறைவான மாணவர்களும் இருப்பாங்க. இவர்களை கையாள்வதே சிக்கலான ஒரு சூழ்நிலை இங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்வை குறைபாடுடைய ஒரு மாணவனை அவனுக்கான தனி கவனம் செலுத்தி அவனை வளர்ச்சி அடைய செய்வதற்கு போதுமான சூழல் மற்றும் கால நேரம் இங்கே கிடைக்காது. அதனால் பார்வை குறைபாடுடைய பள்ளிப்பருவ மாணவன் பார்வை உடையவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் சேர்ந்து படிக்கிறதுனால இவர்களுடைய தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு காரணமாக இது அமையுது. இந்த காரணங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. பாடங்களை நடத்தும் பொழுது ஆசிரியர் கரும்பலகையில் எழுதி நடத்துவார், அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் இந்த பார்வை குறைபாடு உடைய மாணவனால் முடியாது. எழுத்துக்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆசிரியர் பாடப்புத்தகங்களை வாசித்து காமிப்பார். அந்த பாடப்புத்தகத்தை மாணவர்கள் வைத்து கொண்டு ஆசிரியர் வாசிக்க வாசிக்க அந்த லைனை மாணவர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே வர வேண்டும். ஆசிரியர் பாடப்புத்தகங்களை வாசிக்க வாசிக்க பார்வை குறைபாடுடைய மாணவர்களால் அதை கண்காணிக்க இயலாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பார்வை உள்ள மாணவர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களை பார்வை குறைபாடு உடையவர்களால் எழுதுவதற்கு சிரமமாக இருக்கும். இதுவும் ஒரு காரணமாக இந்த பள்ளியில் அமையுது. இந்த பள்ளியில் மாணவர்கள் விளையாடும் பொழுது பார்வை உள்ளவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் வேறுபட்டதாக இருக்கும், பார்வை குறைபாடு இருக்கிறவங்க விளையாடக்கூடிய விளையாட்டுகள் வேறு விதமாக இருக்கும். இந்த விளையாட்டுகளிலும் இந்த பார்வை குறைபாடுடைய மாணவர்கள் பார்வை உள்ளவர்களோடு சேர்ந்து விளையாடுவதற்கு இயலாத ஒரு நிலை இருக்குது. பகுதி பார்வை தெரிந்தவர்கள் கூட முழு பார்வை தெரிந்த மாணவர்களோடு முழு பார்வை தெரிந்த மாணவர்களின் விளையாட்டுகளை விளையாடுவதற்கு மிகவும் சிரமமாகவே இருக்கும். பார்வை உடைய பள்ளிப்பருவ மாணவர்கள் கொஞ்சம் சுட்டித்தனமாக இருப்பாங்க. இந்த மாணவர்கள் வந்து பார்வை திறன் குறைபாடுடைய மாணவர்களை கழிப்பறைக்கு அழைத்து செல்வதற்கு கூட தயங்குவார்கள். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை பார்வை குறைபாடுடைய மாணவர்களை மேலும் நம்பிக்கை இழக்க செய்கிறது. பார்வை உள்ள பள்ளிப்பருவ மாணவர்கள் தயங்குவதற்கு முக்கிய காரணம் இவர்களை எப்படி கையாள்வது என்பது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் பார்வை உள்ளவர்கள் படிக்கக்கூடிய நிறைய பள்ளிகளில் கழிவறைகள் எல்லாமே கொஞ்சம் ஒதுக்குப்புறமாகவோ அல்லது கொஞ்சம் தொலைவிலோ இருக்குது. பார்வை குறைபாடுடைய மாணவர்கள் தன்னிச்சையாகவே கழிவறைக்கு சென்று வருவதெல்லாம் மிகவும் சிரமமான ஒரு செயல்தான். பார்வை உள்ளவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் ஒரு சில பார்வை குறைபாடு உடையவர்கள் படித்தாங்கன்னா அவர்களுக்காக தனியாக விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வைக்க இயலாது. அப்படியே வைத்தாலும் இவர்களுக்காக ப்ரைஸ் கொடுக்குறாங்க என்ற மாதிரியான ஒரு கணக்கில் தான் வரும். இதனால் தன்னுடைய விளையாட்டு திறமைகளை இங்கே வெளிக்கொணர்வதற்கு மிகவும் இயலாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசு மூலம் செயல்படக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் என்ற அமைப்பின் கீழே சில பார்வை குறைபாடு உடையவர்கள் படிப்பதாக நான் அறிந்திருக்கிறேன். இவர்களாலையும் முழுவதுமாக தன்னுடைய கல்வி சார்ந்த வளர்ச்சிகளை வளர்த்து கொள்ள இயலாது. பார்வை குறைபாடு உடைய மாணவர்களை அடிப்படை வயதிலிருந்து பிரெய்லி கற்றுக்கொள்வதற்கும் இவர்களுக்கான இவர்கள் தனியாக நடப்பதற்கான பயிற்சிகளும் இவர்களுக்கான அடிப்படை செயல்களை செய்வதற்கான பயிற்சிகளும் இங்கு வழங்கப்பட இயலாது. அன்றாடம் இவர்களுக்கான அடிப்படை பயிற்சியை திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தாமதமாக ஆகும். இவர்கள் பள்ளிக்குள்ளேயே ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று வருவதற்கு ஏற்றாற்போல் வடிவமைப்புகள் உள்ள பள்ளியிலேயே கூட பார்வை குறைபாடுடைய ஒரு சில மாணவர்கள் அவர்களை வளர்ச்சி அடைய செய்வதற்கு மிகுந்த நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. இது மாதிரியான சூழ்நிலையில் அனைவருக்கும் கல்வி திட்டம் என்ற அரசு திட்டத்தின் கீழ் பார்வை உள்ளவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் பார்வை குறைபாடுடைய மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வளர்ச்சி மிகவும் தாமதமாகத்தான் நடைபெறும். அனைவருக்கும் கல்வி திட்டம் என்ற அரசு திட்டத்தின் கீழ் இது போன்ற பார்வை குறைபாடு உடைய மாணவர்கள் 9, 10, 11, 12 வகுப்புகளில் படித்தால் மிகவும் பயனுள்ளதாக இந்த திட்டம் அமையும். 1-8 வகுப்பு வரை இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கான அடிப்படை செயல்களை செய்வதற்கான திறமையும் பிரெய்லி கற்றுக்கொள்வதற்கான திறமையும் இவர்களால் வளர்த்து கொள்வதில் மிகுந்த சிரமம் இருக்கிறது. பார்வை உள்ள மாணவர்களே ஒரு சில நிகழ்வுகள் சரியாக நிகழ்த்தப்படவில்லை செய்யவில்லை என்றாலே கண் எங்கே வச்சிருக்க கண்ணு தெரியலையா என்ற ஒரு வார்த்தை பார்வை உள்ளவர்களையே மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்வை குறைபாடுடைய ஒரு மாணவன் பார்வை உள்ளவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் படித்தார் என்றால் மற்ற மாணவர்களால் இந்த மாணவனை அடிக்கடி இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி திட்டுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இது மாதிரியான வார்த்தைகள் இந்த படிக்கக்கூடிய பார்வை குறைபாடுடைய ஒரு மாணவனை மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் உள்ளாக்கிவிடும் என்பதையும் இங்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய அனுபவங்களையும் இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பார்வை குறைபாடு இருக்கிறது. தனியாக ஒரு இடத்திற்கு சென்று வருவேன். பகுதி பார்வை கொண்டவன். 1-10 வகுப்பு வரை பார்வை உள்ளவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் தான் படித்தேன். ஏனென்றால் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு பள்ளிகள் தனியே இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு சூழ்நிலையில் எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் 1-5 வகுப்பு வரை ஆரம்ப பள்ளியில் நான் படித்தேன். என்னுடன் தினமும் பள்ளிக்கு என்னுடைய நெருங்கிய உறவு முறை நண்பர்களுடன் தான் நான் செல்லுவேன். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பள்ளி வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. நடந்து போகும் பொழுது எதிரில் வரக்கூடிய சைக்கிள் எந்த பக்கம் வருதுன்னு தெரியாது. மாணவர்களோட ஒன்றிணைந்து ஒன்னா தான் நாங்கள் போய்கிட்டே இருப்போம். திடீர்னு சைக்கிள் எதிரில் வருதுன்னா கிட்ட வந்தால் தான் எனக்கு தெரியும். சைக்கிள் அருகில் வரும்பொழுது தான் எனக்கு தெரியும். அந்த டைமில் சைக்கிள் எந்த பக்கமாக ஒதுங்கி போகுதோ அந்த பக்கம் நான் ஓடிடுவேன். என்னுடன் வரக்கூடிய சக மாணவர்கள் எல்லாம் கரெக்டாக வருவாங்க, கரெக்டாக ஒதுங்குவாங்க. எனக்கு அந்த பாதிப்புகள் இருக்குது, பார்வை குறைபாடு பிரச்சனை இருக்குது என்பதனால சைக்கிள் எந்த பக்கம் ஒதுங்கி போகுதோ அந்த பக்கம் ஓடிடுவேன். சைக்கிள் என் மேலே மோதிடும், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, நாங்கள்லாம் ஒரு பக்கம் போகிறோம் நீ ஒரு பக்கம் ஓடுற என்பது மாதிரியான வார்த்தைகள் ஒரு சில முறைகள் அல்ல பல முறைகள். 1-5 வகுப்பு வரை 5 வருடங்களாக அந்த பள்ளிக்கு சென்றிருப்பேன். நிறைய சூழ்நிலையில் இது மாதிரியான நிகழ்வுகள் விபத்துகள் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில தடவை எல்லாமே நான் கீழே இருப்பேன், என் மேலே சைக்கிள் நிற்கும், அது மாதிரியான நிகழ்வுகள்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. நான் படிக்கும் பொழுதோ நடக்கும் பொழுதோ செல்லும் பொழுதோ பவர் கிளாஸ் கண்ணாடி நான் போடுவேன். இந்த கண்ணாடியை பார்த்தும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, சோடாப்பட்டி அப்படின்ற மாதிரி என்னை கிண்டல் பண்ணுவாங்க. இது மாதிரி பார்வை உள்ள மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல பார்வை குறைபாடு உடையவர்கள் படிக்கும் பொழுது இது மாதிரி நிறைய மனரீதியான கஷ்டங்களை அனுபவிச்சு தான் மாணவர்கள் படித்து வராங்க. விளையாட்டு போட்டிகள் ஆண்டுக்கு ஒரு முறை விளையாட்டு போட்டி வரும். நான் எந்த ஒரு போட்டிகளையும் விளையாட முடியாது. மற்ற மாணவர்களை ஈடுபடுத்து என்னால் ஓட முடியாது, இல்லை மற்ற விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு ப்ரைஸும் வாங்கலை எனும் பொழுது வீட்லேயும் மற்றவங்கெல்லாம் ப்ரைஸ் வாங்கியிருக்கான் நீ மட்டும் வாங்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் எனக்கு மனது ரீதியான ஒரு கஷ்டங்களை ஏற்படுத்தும். அப்பா அம்மா இவர்களும் பார்வை குறைபாடு இருக்குது என்பதை வெளியில் சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பார்வை குறைபாடுடைய மாணவர்களுடைய பெற்றோர்களும் தான். 100 பார்வை குறைபாடுடைய மாணவர்கள் பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா ஓப்பனாக என் பிள்ளைக்கு கண்ணு தெரியல, இவனுக்கு இப்போ இப்படி தான் செய்யணும் அப்படின்றத பொதுமக்களிடையே ஒப்புக்கொள்பவர்கள் 10 பேர் அல்லது 15 பேர் தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாமே அவர்களுக்கு ஒரு இழுக்காகவோ தன்மானம் குறைவாகவோ தான் ஒவ்வொரு பெற்றோரும் நினச்சிக்கிட்டு வராங்க. இந்த காலகட்டத்தில், இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் இது குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் சொல்கிறோம். நம்பிக்கை இழப்பு, தன்மானம் இழப்பு என்ற மாதிரியான பாதிப்புகள் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது தான். வெளியில் இல்லாத மாதிரி காமிச்சிக்கினாலும் ஒவ்வொரு பெற்றோர்களின் மனதிலும் நமக்கு பிறந்த குழந்தை இது மாதிரி வந்துருச்சு, ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்களே என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இப்போவும் இருக்குது, எப்போவும் இருக்கும், அது எப்போவுமே ஒழியாது. இது மாதிரியான பார்வை குறைபாடுடைய மாணவர்களை சமுதாய மக்கள் நாம் தான் அவனை இன்னும் தன்னம்பிக்கையோடு வளர்க்கவும், அவங்க பெற்றோருக்கு நாம் தன்னம்பிக்கையோடு இருக்கவும் நம்ம பொதுமக்கள் தான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் பார்வை தெரிஞ்சாலும், முழுவதும் பார்வை தெரியலனாலும், கிராமங்களில் நகரங்களில் பார்வை உள்ளவங்க என்னென்னா செய்கிறாங்களோ அது எல்லாமே செய்யணும்னு ஆசை இருக்கும். அது மாதிரி நான் சைக்கிள் ஓட்டுவேன், சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு பார்வைகள் எனக்கு தெரியும். எனக்கே இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது இது மாதிரியான சில நிகழ்வுகள், சைக்கிள் ஓட்டும்பொழுது எதிரில் வரக்கூடிய ஆட்கள் பக்கத்தில் வரும்போது தான் தெரியணும் பொழுது, அந்த டைமில் சடனாக என்னால் திருப்ப முடியாத ஒரு சூழ்நிலை, கீழே விழுந்துருவேன், சைக்கிள் காயம் எனக்கு நிறையவே இருக்குது. பார்வை உள்ளவர்கள் இது மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை, அவனுக்கு ஸ்லிப்பானால் தான் கீழே விடுவாங்க. தொலைவில் வரும்பொழுது யார் எங்கே வரா, எந்த டைரக்ஷனில் போகிறாங்க என்ற எல்லா முறையிலும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு எதிரில் ஒரு சைக்கிள் வருதுனாலும் அவங்க எந்த பக்கமாக டயர் திரும்புதுன்றது தெரியாது. இது மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது. நான் படிக்கும் போகிற காலகட்டங்கள் எல்லாமே சைக்கிள் தான், அதனால தான் சைக்கிளில் நிறைய முறை நான் என் மேலே மோதியிருக்கு. அது மாதிரி மாணவர்கள் கூட விளையாட போகும்பொழுதெல்லாம் பந்து விளையாண்டாலோ, கிரிக்கெட் விளையாடும் பொழுதெல்லாம், கிரிக்கெட் விளையாட போகவே எனக்கு பிடிக்காது. இன்றளவும் கிரிக்கெட்னால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன காரணம்னா, நான் பள்ளி வயது காலங்களில்னா மாணவர்களோட விளையாட போவேன், விளையாடணும்னு ஆசை இருக்கும். அங்கே எல்லாருமே பால் போட்டாங்கன்னா கரெக்டாக அடிப்பாங்க, நான் மட்டும் பேட் ஒரு பக்கம் வீசிடுவேன், பால் ஒரு பக்கம் போகும். இதனால் என்னை எந்த டீம்லேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆட்கள் வராங்க அப்படின்னா தெரியும். இந்த அளவுக்கு தெரியக்கூடிய எனக்கே இது மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னா, என்னை விட பகுதி பார்வை குறைந்தவர்களும் முழுவதும் பார்வை இல்லாதவங்களும் பொதுமக்களுடைய இணைந்து வாழ்வதற்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பதை நான் நிறைய டைம் உணர்ந்திருக்கேன். நான் குறைபார்வை உடையவனாக இருந்து சமுதாயத்தில் பள்ளி பருவத்தில் எது மாதிரியான கஷ்டங்கள்லாம் உணர்ந்தேன் என்பதை பற்றி பார்த்தோம். அதனால தான் பார்வை குறைபாடுடைய ஒவ்வொரு மாணவர்களுடைய கஷ்டங்கள் வந்து பெற்றோர்களுக்கும் தெரியாது. இப்போ ஒரு ஆள் வராங்கன்னா அவங்களுடைய ஆணா பெண்ணான்றதை கூட தெரியும், ஆனால் அவங்க யார் வரா என்பது தெரியாது. அது மாதிரியான பார்வை குறைபாடுனா இருக்குது. இது மாதிரியான மாணவர்களை இவர்களுக்காக இருக்கக்கூடிய சிறப்பு பள்ளியில் தான் சேர்க்கணும். பார்வை குறைபாடுடைய மாணவர்களோட பெற்றோர் பார்வை குறைபாடுடைய மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு விஷன் பார்வை இருக்குது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றார் மாதிரி மருத்துவ ரீதியாக சரி பண்ண முடியும்னா அதற்கான பயிற்சிகளை முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வை திறன் குறையுடையோருக்கான சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து இது மாதிரியான மாணவர்களை அவர்களுடைய தன்னம்பிக்கையோட வளர்ச்சி அடைய செய்வதற்கு பெற்றோர்கள் தான் முன்னோதாரணமாக இருக்கணும். இதற்கு சமுதாயம் எல்லாம் ஒருங்கிணைந்து பார்வை குறைபாடுடைய மாணவர்களை பக்கத்தில் எங்கேயாவது சிறப்பு பள்ளிகள் இருந்ததுன்னா அங்கே சேர்க்கறதுக்கு நீங்களும் முயற்சி செய்யணும். பார்வை குறைபாடுடைய மாணவர்கள் பார்வை உள்ளவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் தன்னம்பிக்கை இழப்புகளை பற்றியும் இப்போ பார்த்தோம். புதுக்கோட்டை பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலை பள்ளி இருக்கு, இதோட செட்டப் எப்படி இருக்கு என்பதை பத்தி பார்க்கலாம். இந்த பள்ளி மட்டும் இல்ல, எங்க போனாலும் சிறப்பு பள்ளிகள் வந்து மாணவர்கள் எளிதில் சென்று வருவதற்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது பள்ளிக்குள்ள மாணவர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று வருவதற்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைப்புகள்லாம் இருக்கும். இப்போ எங்கள் பள்ளியை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் கழிப்பறை செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு சில டைம் நாங்கள் கூட்டும் போய் விடுவோம், எந்த டைரக்ஷன் இருக்குன்னு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க, நாங்களும் சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப இயலாத மாணவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப நாங்கள் கொண்டு போய் விடுவோம். மற்ற மாணவர்கள், பழகிய மாணவர்கள் எல்லாமே கரெக்டாக போவாங்க. பாத்ரூம் 1 பாத்ரூமா 2 பாத்ரூமா அதற்கான இடம் எது என்பதை அவங்களே பார்ப்பாங்க. மேற்கொண்டு அதற்கு என்னென்ன வேலையை செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் வகுப்பறைக்கோ விளையாடுவதற்கோ வருவாங்க. அதே போல் ஒரு மாணவன் பார்வை குறைபாடு மாணவன் மற்ற மாணவர்கள் எல்லாம் பார்வை உள்ளவர்கள் என்றால் அங்கே சிக்கல் தான் ஏற்படும். பார்வை குறைபாடுடைய அந்த ஒரு மாணவனுக்கு மிகுந்த மனவேதனை தான் வரும். ஆனால் இங்கே இந்த சிறப்பு பள்ளியில் அனைவரும் பார்வை குறைபாடு இருக்கிறவர்கள் தான். இருந்த போதிலும் ஒரு சிலருக்கு பார்வை கொஞ்சம் அதிகமாக தெரியும், ஒரு சிலருக்கு பார்வை குறைவாக தெரியும், ஒரு சிலருக்கு முழுவதும் பார்வை தெரியாது. எல்லாருமே பார்வை குறைபாடு உடைய ஒரு மாணவர்களாக அனைவரும் ஒரு பிரிவு என்ற ஒரு சமுதாயத்தின் கீழே இவங்க வந்ததுனால இவர்கள் மத்தியில் இது மாதிரியான தன்னம்பிக்கை இழப்பு போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நிகழாது. அதே மாதிரி ஆரம்பக்கட்ட பயிற்சிகளும் இவர்களுக்கு 1 முதல் 8 வகுப்பு மாணவர்கள் வரையிலும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிரெயில் எழுதுவதற்கு தேவையான அடிப்படை பயிற்சிகளும் படிப்பதற்கான அடிப்படை பயிற்சிகளும் இங்கே வழங்கப்படுது. பிரெயிலி புத்தகம் வாசிக்கிறவங்க பிரெயிலி புத்தகத்தை மேலும் வேகமாக வாசிக்கிறதுக்கான பயிற்சிகளும் இங்கே கொடுக்கப்படுறதுனால தன்னம்பிக்கை இழப்பு என்ற ஒரு நிகழ்வு இந்த பார்வைத்திறன் குறையுடையோருக்கான சிறப்பு பள்ளியில் நிகழாது. பார்வை உள்ளவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல இவர்கள் படித்தா ஏற்படக்கூடிய விளைவுகளை விட பார்வை குறைபாடுடைய சிறப்பு பள்ளியில் பார்வை குறைபாடுடையவர்கள் படிக்கும் பொழுது படிப்பதற்காகவும் அவர்களை நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்காகவும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் தான் அதிகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரியான சிறப்பு பள்ளியில் 8:1 என்ற அடிப்படையில் தான் ஆசிரியர்கள் நியமனம் இருக்குது. 8 மாணவர்களுக்கு 1 ஆசிரியர் என்ற விகிதத்தில் இங்கே செயல்படுவதனால இந்த சிறப்பு பள்ளியில் பார்வை குறைபாடு உடையவர்கள் மிக குறைவு. அதே மாதிரி மிக குறைந்த எண்ணிக்கையிலே இந்த சிறப்பு பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிலும் படிக்கிறதுனால ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் தனி கவனம் செலுத்தி அவர்களுடைய அடிப்படை செயல்பாடுகளை அதிகரிக்கவும் கல்வியின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தவும் ஆசிரியர்கள் செயல்படுறாங்க. இவர்களுக்கான விளையாட்டு முறைகளை இங்கே பயிற்சிவிக்கிறதுனால இவர்கள் மத்தியிலே தான் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடைபெறும். அதனால் இவர்கள் தன்னம்பிக்கையோடு விளையாடலாம். இங்கே வந்து திறமை மட்டுமே அடிப்படையாக வச்சு விளையாடுறாங்க. பார்வை உள்ள மாணவர்கள் படிக்கும் பொழுது மாணவர்களுடைய எப்படியெல்லாம் சண்டை போடுறாங்க, எப்படியெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குதோ அதே பிரச்சனைகள் இந்த பார்வை குறைபாடு உடைய மாணவர்களுக்கு மத்தியிலையும் விளையாடுறது, அடிச்சுக்கிறது, பிடிச்சிக்கிறது, குறை கூறுறது எல்லாமே நிகழும். ஆனால் தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரியான நிகழ்வுகள் வந்து இங்கே நிகழாது. அதாவது பலர் வந்து வேறு மாதிரியாக இருக்கும்பொழுது, ஒரு சிலர் மற்றும் வித்தியாசமாக இருக்கும்பொழுது அக்குழுவின் மத்தியில் பாதிப்பு அடைவார்கள். ஆனால் பார்வை குறைபாடு உடைய பள்ளியில் இவர்களின் மத்தியில் இவர்கள் வாழும்போது இவர்களுக்கான தன்னம்பிக்கை அதிகரிக்க தான் செய்யுமே தவிர இவர்களுடைய தன்னம்பிக்கை எப்பவும் குறையாது. இதுவரையும் வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 22 நிகழ்ச்சியில் பார்வை குறைபாடுடைய ஒரு மாணவன் பார்வை குறைபாடுடையவர்களுக்காக செயல்படக்கூடிய சிறப்பு பள்ளியில் படித்தால் எது மாதிரியான தன்னம்பிக்கைகள் வளரும், பார்வை உள்ளவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் படித்தால் எது மாதிரியான தன்னம்பிக்கைகள் இழப்பு ஏற்படும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வடிவேலன், புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறையுடையவருக்கான அரசு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர். இதுவரை இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
இதுவரை புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ப. வடிவேலன் அவர்கள் வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 22 பார்வைத்திறன் குறையுடைய மாணவர்களை வழிநடத்தும் முறைகள் குறித்து வழங்கிய உரையினை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.